இது நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தின் தமிழ் தென்றல் வானொலி. வாரம் தோறும் காலை ஞாயிறுகளில் உங்களை வந்தடைய காத்திருக்கின்றது தமிழ் தென்றல். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிதான நாளாக அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு வணக்கம் கூறி நிகழ்ச்சிக்குள் செல்கின்றேன். இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். டாக்டர் அப்துல்கலாம் அவர்களுடைய சிந்தனைகளை பார்ப்போம். இளைஞனே, உன் கைரேகையை பார்த்து எதிர்காலத்தை முடிவு செய்து விடாதே. ஏன் தெரியுமா? கையே இல்லாதவர்களுக்கும் எதிர்காலம் உண்டு. நமது பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் நமது இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். அதிகம் பயணிக்காத பாதைகளில் செல்லும் துணிவை வளர்த்திடுங்கள். அதுதான் உண்மையான தலைமை பண்பு. நம் தவறுகளில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடமே உயர்வான வாழ்க்கைக்கு நம்மை இட்டு செல்லும். இன்னல்கள், இடர்பாடுகள், பிரச்சனைகள் இவையெல்லாம் நாம் வளர்ச்சி அடைவதற்காக இறைவன் வழங்கும் வாய்ப்புகள். அற்ப சந்தோஷங்களுக்காக ஓடுவதை விட உயர்ந்த இலட்சியங்களுக்காக பாடுபடுவது சால சிறந்தது. வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு வழி, அடுத்தவர்களின் வெற்றியை உங்களுடைய வெற்றியை போல கொண்டாட கற்றுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.
வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும். பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை எல்லாம், நீ பேசுகின்ற தெய்வம் என்பது உண்மை எல்லாம். பெற்றெடுத்து பேர் கொடுத்த அன்னை எல்லாம், வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
இலக்கியச்சாரம் வழங்குபவர் மருத்துவ கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் உங்கள் சிந்தனைக்கு சில விடயங்களை தொகுத்து அளிக்கிறோம். முதலாவதாக, இன்றைய நாள் நமக்கு கிடைத்த பரிசு. கடந்த காலத்தில் நடந்த கசப்பான சம்பவங்களை மறந்து எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறதோ என்று தலையை உடைத்துக் கொள்ளாமல் வாழ்வதே விவேகமானது. இதை ஒரு பெரியார் பின்வருமாறு கூறியிருக்கின்றார். கடந்த காலம் துன்பகரமானது, எதிர்காலம் ஒரு புதிர், இன்றைய காலம் நமக்கு கிடைத்த பரிசு. இந்த பொன்மொழியில் உள்ள அருமையான கருத்தை மறுக்க முடியுமா? வாழ்வு நிலையற்றது, எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்பது ஒருவருக்கும் தெரியாது. உதாரணமாக 2004 கடற்கோள் ஏற்பட்ட போது பலரது வாழ்க்கை ஒரு சில நிமிடங்களில் முற்றாக அழிந்து விட்டது. எனவே என்ன நடக்கப் போகிறதோ என்று வருந்தாமல் இன்றைய நாளை இன்பமாக கழித்து நம்மால் இயன்ற அளவு மற்றவர்களுக்கும் உதவி செய்து வாழ வேண்டும் என்று பெரியோர் அறிவுரை கூறுகின்றார்கள். வாழ்வில் திட்டங்கள் இருக்கக்கூடாது என்று அவர்கள் சொல்லவில்லை. திட்டங்களை தீட்டுங்கள், ஆனால் எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கலாம் என்பதை மறவாதீர்கள். இதுவே பெரியோரின் அறிவுரை. மேலும் கடந்த காலத்தில் நடந்ததை நினைத்து வருந்துவதும் அறியாமையாகும். ஔவை பிராட்டியார் இந்த விடயத்தை பற்றி பாடிய ஒரு அருமையான கவிதையை ஆராய்வோம். வருந்தி அழைத்தாலும் வாராத வாரா, பொருந்துவன போமின் என்றால் போகா, இருந்து ஏங்கி நெஞ்சம் புண்ணாக, நெடுந்தூரம் தாம் நினைந்து துஞ்சுவதே மாந்தர் தொழில். இதன் கருத்தை பார்ப்போம். எவ்வளவுதான் வருந்தினாலும் இன்பங்கள் எம்மை வந்து சேருவதில்லை, அதுபோல் துன்பங்கள் எம்மை விட்டு விலகுவதில்லை. இந்த வினைப்பயனை உணராமல் மனிதர்கள் மனமேறு வருந்தி ஏங்கி இறந்து விடுகின்றார்கள். எனவே நாம் எல்லோரும் வாழ்வின் நிலையாமையை உணர்ந்து ஒவ்வொரு நாளையும் இன்பமாக கழிப்போமாக. இரண்டாவதாக, ஒருவன் வாழ மற்றவன் நசுக்கப்பட வேண்டுமா? உலகில் ஒருவன் வாழ மற்றவன் துன்பப்படுகின்றான். ஆசிரியர் சாண்டில்யன் கூறியதை பார்ப்போம். ஒருவன் வாழ இன்னொருவன் நசுக்கப்படுகின்றான், ஒருவன் பிழைக்க இன்னொருவன் கொலை செய்யப்படுகின்றான், ஒரு உயிரை விழுங்கி இன்னொரு உயிர் வாழ்கின்றது, கடற்கரையில் கொசுவையும் பூச்சையும் விழுங்கி நண்டும் தவளையும் வாழ்கின்றன, அவற்றை விழுங்கி பாம்பு வாழ்கின்றது, பாம்பை விழுங்கி பெரிய மீன் சிறிய மீன் பெரிய மீன்கள் வாழ்கின்றன, பெரிய மீன்களை விழுங்கி மனிதன் வாழ்கின்றான். ஆகையால் ஒருவரது பிழைப்பு இன்னொருவன் அழிவை பொறுத்திருக்கின்றது. இவ்வாறு இயற்கையின் நியதியை எடுத்து கூறுகின்றார் சாண்டில்யன். இதை தழுவி ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உள்ளது, ஈட் ஓ பி ஈட்டன், ஈட் ஓ பி ஈட்டன், சாப்பிடு அல்லது சாப்பிடப்படு. ஆனால் கூடிய அறிவு படைத்த மனிதர்களும் இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டுமா? உலகை எல்லோருடைய தேவையையும் பூர்த்தி செய்யும் வண்ணம் கடவுள் படைத்திருக்கின்றார். எனவே அறிவில்லாத மிருகங்கள் போல் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் நசுக்கி வாழ வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியிருந்தும் மனிதர்கள் இப்படி நடந்து கொள்வது வருந்தத்தக்க விடயமல்லவா? மூன்றாவதாக, உண்மையே கடவுள். மகாத்மா காந்தி அவர்கள் தனது வாழ்வின் இறுதி கட்டத்தில் பின்வருமாறு கூறினார். கடவுளே உண்மை என இவ்வளவு காலமும் நம்பியிருந்தேன், ஆனால் உண்மைதான் கடவுள் என்பதை நான் இப்போது உணர்கின்றேன். ஆகவே உண்மையே கடவுள். அடுத்ததாக ஒரு அருமையான சொற்பொழிவு, பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியது. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இந்தியாவின் தலைசிறந்த ஜனாதிபதியாக விளங்கினார். அவர் தமிழ்நாட்டில் பிறந்தவர். அவர் ஒரு உலகின் தலைசிறந்த தத்துவ ஞானி என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். அவர் ஆற்றிய உரையிலிருந்து ஒரு சிறு பகுதியை உங்களுக்கு தருகின்றோம். இன்பத்தையும் துன்பத்தையும் ஒருவரும் கொடுப்பதில்லை, மற்றவர் கொடுப்பதாக கருதுவது பிழையான கோட்பாடாகும். நம் செயல்களே அவற்றுக்குரிய விளைவுகளை தருகின்றன. ஒரு பேராசிரியர் தான் ஒரு பித்தானை அபுக்குவதன் வழியாக உலகின் 1/3 பகுதிகளை அழித்திட முடியும் என்று கூறினார். அந்த அளவுக்கு இயற்கையின் ஆற்றல்கள் மீது நாம் ஆதிக்கம் செலுத்துகின்றோம். மனிதனின் கையில் உள்ள அழிவு ஆற்றல் அஞ்சத்தக்க பரிமாணங்களை அடைந்த நிலையில் அதற்கு நாம் ஈடு கொடுக்க முடியாதவர்களாக ஆகியுள்ளோம். உலகம் தொடர்ந்து இருக்க வேண்டுமாயின் உள்ள ஒருவையும் உணர்ச்சி வழியான இணக்கமும் தேவை. இதுவரை நீங்கள் உங்கள் சிந்தனைக்கு சில விடங்களையும் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய ஒரு உரையின் பகுதிகளையும் கேட்டீர்கள். நன்றி, வணக்கம்.
வணக்கம். பாட்டொன்று கேட்போம். இன்றைய பாடல் இலக்கிய மொழியில் நயம் கூறத்தக்க பாடல். பாடசாலையில் இலக்கியத்தை ஒரு பாடமாக கற்றவர்கள் நயம் கூறலை தெரிந்திருப்பார். நயம் கூறல் என்பது பாடலின் பொருளின் நுட்பொருளை இனிதுபட கூறுதல். சினிமாக்களிலும் நயந்து கூறக்கூடிய பாடல்கள் உள்ளன. அவைகளில் ஓர் அழகான பாடலைத்தான் நாம் இன்று கேட்கப் போகின்றோம். பாடல் இதுதான். பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ. படகோட்டி திரைப்படத்துக்காக கவிஞர் வாலி எழுதிய பாடல். இதன் இசையமைப்பு வித்தியாசமானது. சரணத்துக்கு முதலில் வரும் தொகையரா இந்த பாடலின் இடையிடையே வருவது பாடலுக்கு அழகை தருகிறது. இதில் வரும் தொகையரா ஒன்றையே நயம் கூறலில் எடுத்துக் கொள்ளப் போகின்றேன். முழு பாடலுக்கும் நயம் கூற போதாமையால் இந்த சில வரிகளே போதுமானவை. அந்த தொகையராவின் வரிகள் இதுதான். மின்னலால் வகுடெடுத்து மேகமாய் தலைமுடித்து பின்னலால் ஜடை போட்டு ஏமனச எடை போட்டு மீன் பிடிக்க வந்தவள நான் பிடிக்க போனேனே, மையெழுதும் கண்ணாலே பொய் எழுதி போனாலே. இதன் பொருளானது எல்லோருக்கும் புரிந்து கொள்ளக்கூடியதுதான். இதன் நுட்பொருளே பாட்டின் நயம். இரண்டு கேள்விகளை நாமே கேட்டு நயத்தை அறியலாம். முதலாவது, யாரை எதை பாடியது? இரண்டாவது, பொருளின் பண்பு. முதல் கேள்விக்கான விடை வெளிப்படையானது. ஒரு மீனவ பெண்ணை பாடியது, அவளது அழகை வர்ணித்தது. இரண்டாவது, பொருளின் பண்பு. மீனவ பெண் மீன் பிடிக்க செல்கிறாள், அவளின் அலங்காரமும் செயலுமே பண்பு. கண்ணதாசனின் காலத்தில் வாழ்ந்தவர் வாலி. அவரது பாடல்களை இது கண்ணதாசனின் பாடல்தானா என்று பலரை வியப்புறச் செய்த பாடலில் இதுவும் ஒன்று. மின்னலால் வகுடெடுத்து. உச்சி வகுடு என்பது நேரிய கோடு போலிருப்பது. இந்த மீனவ பெண்ணின் வகுடோ மின்னல் போன்று இருக்கிறது. அது நேராக இல்லை, கோணல் மானலாக உள்ளது. மேகமாய் தலை முடித்து. மேகம் ஒழுங்கற்ற வடிவமைப்பை கொண்டது. அதுபோல் அவள் தன் கற்றை கூந்தலை அள்ளி ஒழுங்கற்றதாய் முடித்திருந்தாள். பின்னலால் ஜடை போட்டு. சிக்கலாகி திரண்டு கிடந்த முடியை கடற்கரை பிரதேசங்களில் காணப்படுகின்ற ஒரு வகை புல்லின் ஒரு கீற்றை கொய்து ஒழுங்கற்றதாய் அள்ளி முடித்த கூந்தலுக்கு ஒரு கட்டு போட்டு கொண்டாள். இதை பார்த்து கொண்டிருக்கும் என்னையும் உணர்ந்தாள். அவளை நானும் நெருங்க தன் மை பூசிய விழியால் என் மீதான தன் விருப்பத்தை பார்வையை பொழிந்து சென்றாள். இலக்கியத்தில் காமம் என்பது தான் விரும்பியபடி என்ற கருத்தை குறிக்கும். காமம் செப்பாது கண்டது மொழிமோ என்ற குறுந்தொகை பாடலில் வரும் வரி இது. அதில் காமம் என்பது விரும்பியபடி சொல்வதால் பொய் என்று அர்த்தமுடையது. இவ்வாறு இப்பாடல் முழுவதும் நயம் கூறலாம். இதோ உங்களுக்கான பாடலுடன் விடை பெறும் நான் சுகி பாலச்சந்திரன். பாட்டுக்கு பாட்டெடுத்து நான் பாடுவதை கேட்டாயோ.
காலை முடித்து பின்னலாய் கடை போட்டு மனசே எடை போட்டு மீன் பிடிக்க வந்தவளே நான் பிடிக்க போனேன் மையெழுதும் கண்ணாலே பொய் எழுதி புனாளே ஆசைக்கு ஆசை வச்சே நான் அப்புறம் தான் காதலிக்கே பூசையிடும்
பேச்சாளர் திரு சுகி சிவத்தின் இன்றைய சிறு உரையோடு இறுதி நிகழ்ச்சிக்குள் செல்வோம்.
மனம்ங்கிறது என்ன? ஒரு நான் எப்பவுமே கொஞ்சம் விளையாட்டா கதை சொல்லிட்டு தான் சொல்வேன். போதி தர்மர்னு ஒரு ஞானி இருந்தார் இல்லையா, அவரு சீனா அரசர் ஊ அவரை சந்திக்கிறதுக்கு போறாரு. அப்ப அவர் சொல்றாரு, என் மனசு எனக்கு ரொம்ப சங்கடத்துல இருக்குங்க, என் மனசு எனக்கு ரொம்ப சங்கடத்துல இருக்குங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப போதி தர்மர் சொன்னார், நாளை காலையில 4 மணிக்கு நீ என்ன பண்ற, நான் இருக்கிற இடத்துக்கு வந்துரு, மலை உச்சியில இருக்கிற, நீ என்ன பாக்கவா, வரும்போது மனசு கண்டிப்பா கொண்டா, மனச கையோட கொண்டா அப்படின்னு. இவர் என்ன யோசிக்கிறாரு, என்ன இந்த ஆளு கிருத்தமா பேசுறான், மனச கையோட கொண்டான்றான், 4 மணிக்கு வாங்குறான், யாரையும் கூட்டிட்டு வராது, தனியாவான்னு சொல்றான் அப்படின்னு ரொம்ப கவலையா. மறுநாள் காலையில ஆனா போனும் தோணி போச்சு, திருப்பி திருப்பி அந்த வார்த்தை ஒழிச்சுக்கிட்டே இருந்தது. புறப்பட்டு 4 மணிக்கு போன உடனே பெரிய தடியோட நிக்கிறாரு. அவர் கேட்டாரு, மனசு வந்திருக்குதா, நீ போக்க, உன் மனசு எங்க இருக்குன்னு எனக்கு காட்டு, எனக்கு இப்ப நீ மனசு எங்க இருக்குன்னு பாத்துட்டு காட்டு, இந்த தடியால ஒரு கோடு போடுறோம் பாரு, அவ்வளவுதான் எல்லாம் சரியா போடுறாரு. அவன் சிரிச்சுக்கிட்டே சொன்னா, மனசு எங்க இருக்குன்னு எப்படிங்க காட்டுறது அப்படின்னா, அதான் சொன்னாரு, மனம் என்பது உள்ள இருக்கிறதா பாடா படுத்துறதா ஒரு உணர்வு இருக்கும், அது எங்க இருக்குது அப்படின்னு நீ உத்து பார்க்க ஆரம்பிச்சா அது காணாம போயிடும். இது வந்து ஜென்ல ஒரு பெரிய கருத்து, நீ அதை உத்து பார்க்க ஆரம்பிச்சா அது காணாம போயிடும். நமக்கு ஒரு பதட்டம், ஒரு பயம் இதெல்லாம் இருக்கும், நாம அதை உத்து பார்க்கணும், ஏன் அது எங்க இருக்குது, அது எங்க இருக்கு, அது எந்த இடத்துல இருக்கு, உத்து பார்க்க ஆரம்பிச்சா அறிவு விழித்துக் கொள்ள தொடரும். இதை தவிர நீங்க ஏதாவது பிராக்டிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பிராணாயாமம் சொன்னேன், பிராணாயாமத்துடைய பிரின்சிபிள் இப்ப என்னன்னு சொல்றேன். மனதுக்கும் நம்முடைய மூச்சு காத்துக்கும் தொடர்பு உண்டுங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது, பயம் இருக்கிற போது உங்க மூச்சு காத்தை கவனிச்சிங்கன்னா அருந்து 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 வரும். கோபம் இருக்கிற போது உங்க மூச்சு காத்தை கவனிச்சிங்கன்னா வெப்பமா வரும். உங்களுக்கு வந்து காமம் மேலோங்கி இருக்கிற காலத்துல இந்த மூச்சு காத்தை அப்சர்வ் பண்ணா ரொம்ப வெப்பமா இருக்கும், இப்படி சங்கிலி சங்கிலியா இருக்கும், தொடர்ச்சியா வரும், அடர்த்தியா வரும், சன்னமா வரும் மூச்சு காத்து. என்ன சொல்றாங்க, உன் மனசுக்கும் மூச்சு காத்துக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. வாசம்னாலே வசித்தல், சுவாசம்னா விசேஷமாக வலித்த வசித்தல், சுவாசம்ங்கிறதுக்கு என்ன தான் அர்த்தம். சோ நீங்க என்ன மாதிரியான உணர்வோட இருக்கிறீங்களோ அதுக்கு பொறுத்து உங்களுக்கு மூச்சு காத்து வரும். நீங்க என்ன மூச்சு காத்துல இருக்கீங்களோ அதை மாத்திட்டீங்கன்னா ஒரு ஒழுங்கான ரித்தத்துக்கு கொண்டு போயிட்டீங்கன்னா நம்ம இன்ஹெல் பண்ற காத்து இருக்கு இல்லையா, அந்த இன்ஹெல் பண்றது 1 2 3 4 பேஸ் இது இல்ல 1 2 3 4 5 6 அப்படி நீங்க ஒரு கணக்கோட உள்ள எழுத்து கணக்கோட உள்ள நிறுத்தி கணக்கோட வெளியில விட்டு கணக்கோட வெளியிலயும் நிறுத்தணும். 1 2 3 4 5 உள்ள எழுக்கிறோம், 1 2 3 4 5 உள்ள நிறுத்துறோம், 1 2 3 4 5 வெளியே விடுறோம், 1 2 3 4 5 வெளியே நிறுத்துறோம். நான் சொல்றது பேசிக், கொஞ்சம் முடியுமா 6க்கு போறோம், முடியுமா 7க்கு போறோம், 10 கவுண்ட்ஸ் வரைக்கும் அலௌடு அப்படின்னா. இந்த மாதிரி பண்ணோம்னா உங்க மனசுல இருக்கக்கூடிய பழைய நினைப்பு போய் வேற நினைப்பு வந்துடும். ஏன்னா மூச்சு மாறின உடனே என்ன கேட்டீங்கன்னா தாட் மாறி. சோ நம்முடைய மனசை மாத்துறதுக்கு மூச்சு பயிற்சி முக்கியம். அப்புறம் அறிவு பூர்வமா ஒரு காரியத்தை யோசிக்கிறது. இப்ப நான் முதலே சொல்லி கொடுத்த பாருங்க, வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கறத பத்தி மட்டும் யோசிக்கிறது. அப்ப அடுத்தது என்ன, அடுத்தது என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா இந்த பழைய கவலைகள்ல இருந்து நமக்கு மாறும். இதெல்லாம் ஆட்டிடியூட் ஷிஃப்ட்டுக்கு பயன்படும். ஏற்கனவே நமக்கு இருக்கக்கூடிய மனோநிலையிலிருந்து அடுத்தது இன்னொரு பகுதியை நோக்கி நம்ம நகர்த்துறதுக்கு மூச்சை மாத்தணும், அறிவுபூர்வமான வாழ்க்கைக்கு போகணும். உடற்பயிற்சி செய்யற போது சில விதமான ரசாயன பொருள் மூளையில சுரக்குது, அது பாசிட்டிவ் ஹார்மோன்ஸ் அப்படிங்கிற, ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படிங்கிற. நான் பார்த்த சில வெஸ்டர்ன் டாக்டர்ஸ் எவ்வளவு சீரியஸான கண்டிஷன்ல இருக்கிறவங்களும் ஹாஸ்பிட்டல்ல எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இப்ப இந்த கோவிட் பேஷண்ட்ஸ் கூட பல சில டாக்டர்ஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன் எக்ஸசைஸ் பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா ஹாப்பி ஹார்மோன்ஸ் பிரெயின்ல வந்து அது சுரக்க ஆரம்பிக்குது, அது ஒரு பெரிய நன்மை தருகிறது. அந்த ஹாப்பி ஹார்மோன் சுரந்த உடனே நம்முடைய ஆட்டிடியூட் மாறி போகுது, நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு தோண ஆரம்பிக்குது அப்படிங்கிறாங்க. சோ இதெல்லாம் வழிமுறைகள். சில உணவுப் பொருள் கூட இருக்கு, அதெல்லாம் சாப்பிட்ட உடனே நமக்கு பிடித்த சில நல்ல உணவா தேர்ந்தெடுத்து அவங்க ஃப்ரூட் ஜூஸ்ல ஹெல்த்த கெடுக்காத விஷயங்கள்ல சாப்பிட ஆரம்பிச்ச உடனே மைண்ட் ஷிஃப்ட் ஆகும்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடம் இருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
வந்து என்னை தொடும் சத்தம் இன்றி முத்தமிடும் பகலே.